தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன். அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்தித்திலேன். என் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே. பரம்பரன் எம் பரம்பரன், பரன்னா மேலானவன், பரம்பரன் அப்படின்னா மேலானவருக்கும் மேலாக நிற்கக்கூடிய பெருமா, பெரியார்க்கும் பெரியார்க்கும் பெரியாய் போற்றி அப்பர் பெருமா, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, இப்படி அடுத்த நிலையில வைத்து காட்டியிருப்பாங்க எல்லாவற்றுக்கும் மேலானவன். எனவே எம் பரம்பரன், பரம்னாலும் மேலதான், பரன்னாலும் மேல, ஆக மேலான பொருளுக்கெல்லாம் மேலானவன் பரம்பரன் என்று சொல்வது. எம் பரம்பரனி என்று சொல்கிறார். எம் பரம்பரன் யாரு? சிவம். ஆக சிவமே எம் பரம்பரன் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். எனவே மேலான பதங்களில் உள்ள தேவர், அவங்களுக்கு மேலா இருக்கக்கூடிய பிரமன் திருமால் போன்றவங்க, அவங்களுக்கெல்லாம் மேலாக நிற்பவன் நம்முடைய பெருமாள். அப்படிப்பட்ட பரம்பரனே என்ன வேண்டுகிறார் இந்த பாட்டுல? உன்னிடத்துல மெய் அன்பு மிக்க அடியார்களின் நெஞ்சங்கள்ல உண்டாகின்ற நிலைப்பாடு போல. எனவே வீடு வேற்றுக்கு ஏதுவாக இருப்பது அந்த பெருமானுடைய கருணை தான். எனவே அடியார்கள் உள்ளத்துல இருக்கிற உண்மையான அன்பு அது சிவனடியாரிடத்துல உண்டு. அந்த அன்பு எனக்கும் வேண்டும் என்று இந்த பாட்டுல வேண்டுகிறார். இந்த பாட்டுல மணிவாசகர் வேண்டுவது அதுதான். எனவே உன்னிடம் மெய்யடியார்கள் இல்லைங்களா, அந்த மெய் அன்புடைய அந்த அன்பர் பெருமக்கள், எனவே நின்னிடம் மெய் அன்பு மிக்க அடியவனுடைய நெஞ்சங்களில் உண்டாகின்ற என்ன உண்டாகிறது அப்படின்னா அந்த அன்பு நிலை, அந்த நிலையை எனக்கும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று இந்த பாட்டுல வேண்டுகிறார். அதான் பாருங்க, தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு. அங்கே தவம் சைவ சித்தாந்தத்துல சரியை கிரியை யோகம் இந்த மூன்றும் கூடியதுதான் தவம். எனவே நான் அதெல்லாம் செய்யலங்கிறார். தவமே புரிந்திலன், தவமே புரிந்திலன். அது மட்டுமல்ல, தன்மலர் இட்டு, தன் என்பதற்கு குளிர்ச்சின்னு பெருங்க, மலர் இட்டு நல்ல குளிர்ச்சி பொருந்திய மலர்களை பறித்து உன் திருவடிக்கு நான் சூட்டல. ஆக தவம் புரிந்தேன் தன் மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன். அதாவது என்னுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கோயிலுக்கு போவேன், மறுபடியும் எப்ப எங்க வருவீங்க, நினைக்கும் போது வருவனுங்க, வரும்போது வருவனுங்க, அதாவது விட்டு விட்டு வருவது. அதனால அது பேரு முட்டுதல்னு பேருங்க. தடை முட்டுனா தடை நிறுத்தம், அதே முட்டாதுன்னு என்ன தடையில்லாது. எனவே இறைவனை வணங்குகிற நாம் தடையில்லாது வணங்குதல் வேண்டும். ஆனா நமக்குதான் தடை நிறைய இருக்குது. என்னென்ன தடை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதான் மணிவாசனர் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தனர். செல்வம் மட்டும்தான் அல்லல, கல்வி என்கின்ற பல்கடல் பிழைத்து வறுமை என்னும் தொல்விடம் பிழைத்தனர். செல்வத்தை அல்லல்னாரு, வறுமை என்ன பேரு சொன்னா தெரியுங்களா, நஞ்சுன்னு சொன்னார், தொல்விடம்னாரு. வறுமையும் நமக்கு இருக்கக்கூடாதுங்க, செல்வத்தினுடைய மயக்கமும் இருக்கக்கூடாது. அப்ப செல்வத்தை அல்லல் என்று சொன்னவர் வறுமையை விடம் என்று குறிப்பிட்டார், கல்விய கடல் என்று குறிப்பிட்டார். எனவே செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்து இதெல்லாம் தப்பிச்சு வரணும். எனவே இத்தனை பாடுபட்டு எல்லாத்தையும் கடந்து கடந்து வந்து பெருமானிடத்தில் அன்பு செலுத்துதல் வேண்டும். எனவே அந்த நிலையை தான் எடுத்து காட்டுகிறார். எனவே அந்த தன்மலர் அப்படிங்கிறது குளிர்ச்சி பொருந்திய மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன். அவங்க சொன்னாங்க நீங்க சொன்னாங்கன்னு விட்டு போகாம பெருமானை வணங்குற வணக்கத்தை இடையராது செய்தல் வேண்டும். வழிபாடுனாவே விடாது செய்தல் தாங்க வழிபாடு. எங்க அவங்க ஒருத்தர் இறந்துட்டாருங்க, இவரு இறந்துட்டாரு, அவரு இறந்துட்டாருன்னு எதையாவது காரணத்தை சொல்லிவிட்டு சாமி கும்பிடாம இருக்கிற வேலையை தான் இன்னைக்கு மக்கள் எல்லோரும் செய்துட்டு இருக்கிறாங்க. நீங்க யார்ட்டையாவது போய் ஏதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் கேட்கற கேள்வி என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி கேள்வி, எங்க நான் 16 நாள் எங்க பங்காளி வீட்டுக்கு போயிட்டாரு, சாமி கும்பிடலாமா, நானு யாராவது 16 நாள் என் பங்காளி போயிட்டாரு, நான் சாப்பிடலாமான்னு ஒருத்தரும் கேட்கறதே இல்லை. யாராவது நாம் இப்படி போயிட்டாருங்க டிவி பாக்கலாமான்னு கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஏன்னு கேட்டா இதெல்லாம் சாப்பிட்டாகணும், டிவி பார்த்தாகணும், எது நடந்தாலும் எல்லாம் நடக்கலாம், ஆனா சாமி கும்பிடுறது மட்டும் செய்யக்கூடாது. இதுதான் இன்றைய சூழலாக இருக்குது. இது வந்து பல மக்களிடத்துக்கு நீங்க என்னைக்காவது மக்களிடத்துல பேசி பாருங்க, நீங்க எனக்கு நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்லுங்க கேட்டா இந்த மாதிரி கேள்விதாங்க. இன்னைக்கு 100க்கு 90 பேர் கேக்குறாங்க, ஐயா நான் ஒரு நூல் படிச்சனுங்க, அந்த பாட்டு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க, இந்த பாட்டுக்கு என்னங்கன்னு ஒருத்தரும் கேட்கறதில்ல. நான் திருவாசகம் படிச்சனுங்க, திருவாசகத்துக்கு ஒரு வார்த்தை வருதுங்க, இதுக்கு என்னங்க பொருள், யாராவது கேட்கறாங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. கேட்கற கேள்வியில எப்படி தெரியுமா இருக்கும், 16 நாள் தீர்த்துங்கிறாங்களே சாமி கும்பிடலாமா, அடப்புன்னு ஒண்ணு சொல்றாங்களே இருக்குதா இல்லையா, பெண்கள் எல்லா நாளும் விளக்கேத்தலாமா, இப்படித்தாங்க மக்கள் கேட்கற கேள்வி எல்லாம். நீங்க ஏன்னா மக்களை சந்திக்கும் போது நமக்கு இப்படிதான் கேட்கறாங்கன்னு தெரியும். அதனால எல்லா இடத்துலயும் இந்த கேள்விதான் நிக்கிறது. ஆனா அதனால சொன்னாரு முட்டாது இறைஞ்சனர் இல்லைங்க, விட்டு விட்டு பண்ணலாம்னா முட்டி முட்டி இறைஞ்சர்னு சொல்லியிருப்பாரு இல்லையா பாட்டுல என்னதுன்னா, நாளும் தவறாது வழிபாடு செய்ய வேண்டும், நித்தலும் நித்தலும். நீங்க தேவாரத்துல எடுத்து பாருங்க, நித்தலுங்கிற சொல்ல மட்டும் எத்தனை இடங்களை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அல்லது நாள்தோறும் பாரு, நித்தலும் சொல்லுவாங்க நாள்தோறும் சொல்லுவாங்க, இதாங்க இயல்பு. அப்ப வழிபாடு என்பது விட்டு விட்டு செய்வதல்ல, விடாது செய்தல் வேண்டும். நான் அதெல்லாம் பண்ணலங்கிற, விடாது பண்ற மணிவாசக பெருமான் நான் அப்படிலாம் என்னால முடியலங்க. நம்மள கேட்டா நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் சாமி நினைக்காம இருக்கவே மாட்டேனுங்க, நான் எப்போதும் சாமியை நினைச்சுக்கிட்டே இருப்பேனுங்க, அதான் எதிரியுமா, ஆமாங்க நான் எல்லா நேரம் சாமியை தாங்க நினைப்பேன் அப்படின்னு நாம பெருமையா நம்மள பேசிக்குவோம். ஆனா நம்ம எந்தெந்த நேரங்களும் மறந்து மறந்து போயிட்டோம்னு சாமியை தெரியும், ஏண்டா இப்படி மறந்து போயிட்டு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறந்து உட்கார்ந்து இருந்த, கேட்ட உடனே பெருமையா பேசுறிய, நான் எல்லா நாளும் சாமி கும்பிடுவனுங்க, இதுக்கு அதுக்குன்னு காரணம் சொல்லவே மாட்டேங்க அப்படின்னு பெருமையா பேசுவோமே உடைய நடைமுறையில இருக்கிறோமான்னு கேட்டா நிச்சயமா இருக்க மாட்டேன். நீங்க நடைமுறையில இருக்குது உண்மையா இருந்ததுன்னா 21,600 முறை மந்திரம் சொல்லிருந்தீங்கன்னா நீங்க நடைமுறையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மூச்சு உள்ள போய் வருவது 21,600 முறை, நான் போன வகுப்பு முன்னே சொன்னேன். அப்படி 21,600 முறை நீங்க நமசிவாய மந்திரம் சொல்லி இருக்கிறீங்கன்னா நீங்க எல்லா நேரம் இறைவன் நினைச்சுக்கீங்கன்னு உண்மை. நீங்க இந்த உருத்தராக்கத்தை வச்சு உருட்டுறதை விட்டு போட்டு கண்ண மூடி 5 நிமிஷம் சொல்லி பாருங்க, மனசுல 5 எழுத்து நிக்குமான்னு பாருங்க, நிக்கவே நிக்காது. உத்தராகம் இருந்தாட்டி மனசு இங்க நிக்கிறது, தள்ளிட்டோம் உன்னை தள்ளிட்டோம் உன்னை தள்ளிட்டோம், சிவாய நம்ம நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு தட்ட தள்ள தள்ள நமச்சிவாயத்திலே நிக்கும். நீங்க உத்தராக மாலையை கையில எடுக்காம 5 எழுத்து சொல்லுவது அப்படின்னு நினைச்சு சொல்லி பாருங்க, நிக்குமான்னு பாருங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே சுத்திக்கிட்டு அது வாட்டி போயிடுங்க, 1,00,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடும். அது எப்ப திரும்பி வரும் பாத்தேன்னா மறந்துட்டேன், 5 எழுத்துதான் சொல்லணும்னு நினைச்சோம், நினைச்சு இங்க வேற போயிருச்சு. அப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு கொண்டாந்து நிறுத்தணும், திரும்பி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 4-5 போகும், அப்புறம் மறுபடியும் வழி ஓடும், இப்படியே தாங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இது அவ்வளவு எளிதாக சொல்வதில்ல, அப்படி நின்றும் இருந்தும் நினைக்கணும். அப்படி நினைக்கிற நினைப்பு தாங்க முட்டாது நினைத்தல். அதனால இந்த பாடல சொன்னாரு, பெருமானே தவம் நான் செய்யல, தவம் மட்டுமல்ல அந்த தவத்துக்கனுடைய விளைவாக நல்ல குளிர்ச்சி பொருந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து உன் திருவோடியில சூட்டி இறஞ்சுதலும் என்னிடத்துல இல்ல. எனவே தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சே. எனக்கு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா, நான் உன்னிடத்து இறந்த எல்லாம் இறத்தல் அப்படின்னா கேட்பது, வல்லினம் போட்டேன்னா செத்து போகுது இறத்தல், அந்த இறத்தல் வேறுங்க இறத்தல் வேறு. இந்த ரா லேச சொன்னீங்கன்னா பிச்சை கேட்பது இறத்தல், அது கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா செத்துட்டனுங்கன்னு அர்த்தம், இறந்துட்டேன். இறந்து உண்ணுதல், இறந்து உண்ணுதல் கிடையாது, இறந்து உண்ணுதல். அந்த ராவை உச்சரிக்கும் போது அழுத்தி சொல்லாம லேச சொல்லணும், ரா ரவி சூரியன், ரவினா சூரியன் பேர், ராமன் ரகு இந்த சொற்களை பாருங்க, இந்த ரா எந்த அளவுக்கு சொல்லப்படுமோ அந்த அளவுதான் நிற்கும். இரவு இரவுன்னு சொல்லும்போது லேசா தான் சொல்லப்படுது, இரவு அப்படின்னு சொல்லுவது இல்லைங்க, இறகுன்னு சொல்லலாம், ஏன் பறவையினுடைய இறகு, அந்த ரா அழுத்தம் அந்த இடத்துக்கு, இங்க அழுத்தம்னா இல்ல ரா ரா அப்படின்னு சொன்னா போதும். அப்ப அந்த வகையில் இங்க இறஞ்சேன் அப்படின்னு என்னத்தோம், நான் அதை எந்த உன்னிடத்துல வேண்டுகிறேன், என்ன வேண்டுறேன் தெரியுமா பெருமானே, அந்த விண்ணப்பம் என்ன விண்ணப்பம், உண்மை அன்புடைய அடியார்கள் எதை வேண்டுகிறார்களோ அதை வேண்டுதல், இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் அதான் சொல்கிறார். ஆக அவமே பிறந்த அறிவினையே தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சேன். அவமே பிறந்த அருவினையே அவம் தவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் அவம். அறம்னா எதிர்ச்சொல் மரம். அது மாதிரி தவம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா அவம் என்று சொல்லப்பெறுவது. எனவே நான் தவம் புரியாது என்ன பண்ணி கொண்டிருக்கேன் தெரியுங்களா, அவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். அவம்னா என்னங்க, எங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுங்க. சாமியை கும்பிடாம மற்ற எல்லாம் செய்வது அவம். சாமியை கும்பிட்டு செய்வது தவம், சாமி கும்பிடாம செஞ்சீங்கன்னா அவம். வேற ஒன்னும் வித்தியாசம் ஒன்னும் இல்லை. இறைவனை மறந்து செய்வதெல்லாம் அவம், இறைவனை நினைந்து செய்வதெல்லாம் தவம். அப்படித்தாங்க சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. நான் சொல்லல, வீட்டுல போய் சிவஞான சித்தியார் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. அறம் என்பதற்கும் மரம் என்பதற்கும் என்ன பொருள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இறைவனை மறந்து செய்வது அவம், இறைவனை நினைந்து செய்வது தவம். சந்தேச நாயனார் இறைவனை நினைந்து தந்தையில் தால் வெட்டினார், தவமாயிற்று. தக்கன் இறைவனை மறந்து வேள்வி செய்தார், அது அவமாயிற்று. அவன் செஞ்சது வேள்வி. எத்தனை டின்னு நெண்ணி விட்டுருப்பான், எத்தனை டின்னு சமித்து குச்சியை போட்டிருப்பான், எத்தனை பேர்த்த கூப்பிட்டான். பெரிய வேள்விங்க, உலகத்திலேயே அப்படி ஒரு வேள்வி யாரும் செஞ்சதில்லை. அப்படி ஒரு பெரிய வேள்வியை செஞ்சான். வேள்வி என்பது புனிதமான செயல் அல்லவா? எவ்வளவு புனிதமானது வேள்வி. மகா யாகத்தை செய்தானே, என்ன செஞ்சான்? இறைவனை மறந்தல்லவா செய்தான். இறைவனை மறந்து நீங்க எவ்வளவு பெரிய புண்ணிய செயலை செய்தாலும் அது அவமாகிவிடும். ஆனா இறைவனை நினைந்து செய்வீர்கள் ஆனால் சிறு செயல் கூட பெரும் தவமாக ஆகிடும். இதுதான் தவத்துக்கும் அவத்துக்கும் உள்ள வேறுபாடு. நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப சிரமமா படவே வேண்டியதில்லை. இறைவனை இப்ப நீங்க சாப்பிட உட்காருங்க, பெருமானே அன்னம்பாலிக்கும் சொல்லி ஒரு பாட்டை நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது தவம். சாப்பிடுறது தவம் தான். இறைவனை மறந்து ஆகா இன்னைக்கு பாருங்க நம்ம குடிச்சது போட்டாங்க பாருங்க அப்படின்னு சாமியாவது எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல் நாள் வெளியே சாப்பிடுவோம் அப்படி சாமியை மறந்து சாப்பிட்டா சாப்பிடுவது தவமாகாதுங்க, அவமாவே போயிடும். சாப்பிடுவது கூட தவமாக எப்ப ஆகும் கேட்டீங்கன்னா இறைவனை நினை, நீங்க எதையெல்லாம் அனுபவிக்கிறீர்களோ, உங்களுக்கு எதெல்லாம் அனுபவம் ஆகிறதோ அந்த அனுபவிக்கின்ற பொழுதுனா இறைவன் நினைப்பு உங்க மனசுல வந்து நிக்கணும்னு. ஒரு காபி ஒருத்தர் கொடுக்கறாங்க உங்களுக்கு பிடிச்ச காபி, ஆகா இப்ப தாங்க நினைச்சேன் ஒரு காபி சாப்பிட்டா பரவாயில்ல நினைச்சேன். பெருமான் பாருங்க நினைச்ச மாதிரி உங்க வடிவத்துல கொடுத்துட்டார் சிவசிவா. அப்படி அந்த காப்பியை வாங்கிட்டு சிவசிவான்னு சாப்பிட்டீங்கன்னா அது தவம். அந்த சிவசிவாங்க நினைப்பு வராம சாப்பிட்டா அது அவம் தான். இவ்வளவுதான். நீங்க தவம்னா பெரிய அப்படியே மூக்கு புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறதா இல்ல. இறைவனை நினைந்து நீங்கள் அனுபவிப்பது எதுவாக இருந்தால், நான் உணவுங்கிறது எளிமையா புரியறதுக்காக உணவை சொல்லியிருக்கிறேன், எதுவா இருந்தாலும் சரி. உங்களுக்கு சைக்கிள் கிடைச்சிருக்குதா? எங்க பெருமான் கொடுத்தது நெல்வாயில் அறத்துறை அடிகளம் அருளே. ஒரு போன் கிடைச்சது, போனை பயன்படுத்தக்கூடாது. சிவனையில் எல்லாம் போனை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா, பழமைக்கும் பழமை புதுமைக்கும் புதுமை பெருமான் கொடுத்துக்க. இது பெருமான் தந்ததுன்னு நினைச்சீங்கன்னா அது தவம். அந்த நேரத்தில் அந்த பெருமான் நினைப்பு உங்களுக்கு இல்லைன்னா தவம் அல்ல, அது அவம். இவ்வளவுதான். நீங்க தவம் என்பதற்கும் அவம் என்பதற்கும் சிரமப்படவே வேண்டியதில்லை. நினைந்து இறைவனை நினைந்து செய்யப்படுவன எல்லாம் தவம், இறைவனை மறந்து செய்யப்படுவன எல்லாம் அவம். அன்னைக்கு சொன்னாரு தன்மலர் இட்டு முட்டாது இறஞ்சே. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேனாரு, அவமே பிறந்த அருவினையே. ஏன்னா நான் இதெல்லாம் பண்றேன் பண்றேன் ஞானி எப்பவுமே பேச மாட்டான். அனிவாசக பெருந்தகை, நான் தவம் செய்து கொண்டிருப்பவன், நான் அவம் செய்வதே இல்லைன்னு பாடல, நான் அவன் தான் செய்யறேன்னு. ஏன் இப்படி பாடணும் எங்க மணிவாசர் இப்படி போய் பேசலாமா? தவம் செய்யறது அவரு போய் அவன் செஞ்சேன்னு சொல்லலாமா? நாம நம்மள பார்த்து சொல்லலாம், நீங்களாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன்னு மணிவாசர் சொன்னா பொருத்தமானது. அதை விட்டு போட்டு நான் வந்து அவமே பிறந்த அருவினையேங்கிறாரே, இவர் எங்கேயும் அவமே பிறந்த அருவினையா நினைச்சு இவருக்காகத்தானுங்க மண்ணை சுமந்தான், இவருக்கு தானுங்க பெரம்படி வாங்கி கொண்டான். மணிவாசகர் பொருட்டு தானே பெரம்பல அடி வாங்கி கொண்டார், மணிவாசகர் பொருட்டு தானே மண்ணை சுமந்து வந்தான், மணிவாசகர் பொருட்டு தானுங்க எழுதுனான் திருவாசகத்தை. இவருக்காக இத்தனை பண்ணிருக்கிறான், இவர் மேல இவர் அன்பு இல்லாதவர் வந்து இத்தனை பண்ணுவானா இறைவன்? இவ்வளவும் செஞ்சவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் தவமே செய்யாத ஆளுங்கிறார். ஏன்னா ஞானிகள் உலகத்தில் இருக்கிற மக்கள் இப்படி எல்லாம் நான் தவம் இருந்தாத்தான் இறைவனை பிடிக்க முடியும், நமக்கு தவம் இல்லைன்னா இறைவனை பிடிக்க முடியாதுன்னு சொன்னா, ஐயோ அப்ப நமக்கு எல்லாம் தவமே இல்லைங்க, நான் வளர்ந்த சாமி எங்கேயும் பிடிக்கிறது, இந்த பிறவி அவ்வளவுதான், நீ அடுத்த பிறவி பார்ப்போம், என்ன பண்ணலாம், நாம பண்றதை பண்ணிட்டே இருக்கலாமே போயிருவோம். அதனால என்ன பண்ணாங்க, நானே எவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கேன் தெரியுமா, அட என்னையே இறைவன் ஏற்றுக்கொண்டான், ஐயா உன்னை ஏத்துக்க மாட்டானா, வா நீ எவ்வளவு தப்பு பண்ணிருப்ப, நான் இவ்வளவு ஏன் நான் தப்பு பண்ண பேப்பர்ல எழுதவே முடியும், நான் அவ்வளவு பண்ணி வைக்கிறேன், வா என்னையே இறைவன் ஏற்றுக்கொண்டான், உன்னை ஏற்று. இப்படி ஞானிகள் குற்றங்களை தங்கள் மேல ஏற்றி கொண்டு கீழே இறங்கி நம்மளை எல்லாம் மேல தூக்கி விடுவாங்க. நாம எப்படி தெரியுங்களா, ஏ நான் யோகியன் நீ அயோக்கிய போறாங்க, போ 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 பக்கத்திலே வரக்கூடாது அப்படி நாம மேல ஏறி நின்றுட்டு மத்தவங்க பக்கத்துல வராம புரட்டுவோம். ஞானி அப்படி இல்லைங்க, சேத்துக்குள்ள நாம கடப்போம், அவர் இன்னும் கீழே இறங்கி நின்று வரைய உன்னை விட எங்கிட்ட எவ்வளவு சேர் இருக்கு சார், என்னையே இறைவன் ஏற்றுக்கொண்டா, உன்னை ஏத்துக்க மாட்டானா, மேல ஏறு மேல ஏறு அப்படின்னு ஏற்றி விடுவோம் ஞானி. நாம இப்படி வச்சுக்கிட்டு என்ன என்ன தவிர்த்து உலகத்துல யாரும் யோக்கியமானவர்கள் கிடையாது, எல்லாம் அயோக்கிய பசங்க அப்படின்னு பேசணும்னா என்ன கருத்து தெரியுங்களா, எந்த கண்ணாடி போட்டு பாக்கிறோமோ அதுதான் எல்லாம் தெரியும் சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இதுதான் இயல்பு நிலை. எனவே மணிவாசகர் முழுமையான தவமுடையவர், அவருடைய அறிவு எப்போதும் இறைவனையே சிந்திக்கின்ற அறிவு. ஆனா எங்கேயாவது இந்த இந்த பாட்டுல பாருங்க அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறார், நான் ஒண்ணுமே பண்ணலங்கிறார், தவமே புரிந்திடன் தன்மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சேன், நான் அவமே பிறந்த அறிவினையேன், அவமே பிறந்த அவத்துக்கு எனக்குன்னா நிலை, எனவே அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திட்டிலே. அப்ப இந்த உலகத்தில் நாம பெறுகின்ற திரு எதுன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல காணப்படுகிற பொருள் அல்லங்க, சிவமே நமக்கு உரிய திரு, சிவமே பெரும் திரு. அப்ப நமக்கு எது திருன்னு கேட்டீங்கன்னா சிவம்தான் நமக்கு உரிய திரு, அந்த திருவை நான் பெறாதவனாக இருக்கிறேன். எனவே அது கேட்கிற சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன், அதனால என்ன கேட்கிறாரு, நீ திருவடிக்காம் பவமே அருடு கண்டாய், பெருமானே உன்னுடைய திருவடிக்கு அன்புடையவனாக நான் வந்து உன் திருவடி இடத்துல அன்பு செலுத்துவனாக எனக்கு ஒரு திறவியை கொடு, எனவே அந்த வாய்ப்பை எனக்கு கொடுன்னு கேட்கிறார், பவமே அருளுகண்டாய், எனவே உன் திருவடிக்கு அடிமையாக நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீ அருள வேண்டும் என்று இங்க பெருமான் இடத்துல வேண்டுகிறார். எனவே பவமே அருளுகண்டாய், எனவே நான் தவம் செய்யாதவனாக நிற்கிறேன், தன்மலர் பறித்து இறஞ்சாது நிற்கின்றேன், நான் என் செயலெல்லாம் அவமாகவே இருப்பது, எனவே உன்னுடைய உண்மையான அன்புடைய அடியவர்களுக்கு நீ தருகின்ற அந்த திரு என்கின்ற நிலையை நான் பெறுமாறு எனக்கு நீ அருள வேண்டும் பெருமானே, எனவே அவ்வாறு அருள அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். பவமே அருளுகண்டாய் அடியேற்கியம் பரம்பரணி, பவம் என்ற சொல்லுக்கு பல வகையில பொருள் சொல்லுதுங்க, சம்பவம் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுகிறார் உரையாசிரியர், பவம் என்ற சொல்லுக்கு பிறப்புன்னு ஒரு பொருள் உண்டு, பவம் அப்படின்னா பிறப்பு அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு, எனவே எனக்கு உன் திருவடியை வணங்குகின்ற வாய்ப்பை ஒரு பிறப்பை எனக்கு கொடு என்று வேண்டுகிறார். எனவே பவமே அருடுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரணி என்று குறிப்பிடுகிறார். பெருமானே உன்னை வணங்குவதற்கும் உன்னை நோக்கி தவம் செய்வதற்கும் உன்னுடைய அன்பை பெறுவதற்கும் எனக்கு தகுதியுடையவனாக என்னை ஆக்கு, நான் பெற வேண்டிய திரு சிவம்தான், சிவமே பெறும் திரு, ஆனா அந்த திரு நான் இப்ப என்னவா இருக்கிறேன், எய்திற்றிலே, ஆக தவம் செய்யல தன்மலர் பறித்து இறஞ்சில, உன்னை பெறுகின்ற திருவையும் நான் பெறாதவனாக நிற்கிறேன், எனவே உன்னை என்ன கேட்கிறேன், பவமே அருளுகண்டாய், இத என்ன எனக்கு சொல்ல உரையாசி சொல்வது போல சொல்லணும்னா உன்னை வணங்குகிற வாய்ப்பை எனக்கு அந்த பவம் என்பதுக்கு வாய்ப்புன்னு வச்சுக்கிட்டார், சம்பவம் ஒரு வாய்ப்பு, எனக்கு அந்த சம்பவமே என்ன வாய்க்கலைங்க, அப்ப அந்த வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டார், வாய்ப்புங்கிறது பிறவு பிறப்பு தானுங்க, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி என்பது நம்முடைய அப்பர் பெருமான், எனவே உன்னையே வணங்குறதுக்கான ஒரு பிறவியை எனக்கு கொடு என்று மணிவாசக பெருந்தகை இந்த பாடல்ல விண்ணப்பிக்கிறார். எனவே இறைவனை வணங்குகிற அந்த வணக்கத்தை எனக்கு கொடு என்று வேண்டுகிறாங்க இந்த பாட்டுல. எனவே பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரணி, எல்லோருக்கும் மேலவருக்கும் மேலவராக விளங்குகிற பெருமானே என்னிடத்துல ஒரு தகுதியும் இல்ல, அப்படி ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு உன்னை வணங்குவதற்கென்றே ஒரு பிறப்பை எனக்கு கொடு என்று வந்துகள். இதாங்க நிலை இந்த பாட்டில் வேண்டியிருக்கிறார்.